நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 4 சனிக்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தூத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி இருக்கே, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பாக ஐநா மனித உரிமை ஆணையத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா என்பது குறித்து மனித உரிமை ஆணையரின் அறிக்கை குறித்த செய்தி.
செய்ய வேண்டிய கர்மங்களை இன்னும் மறுத்து செய்யவில்லை, அதனால் அதை செய்ய வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஒட்டுமொத்தமாக அவருடைய அறிக்கையை பார்க்கின்ற பொழுது அது ஒரு மிகவும் நிதானமான, மிகவும் பக்குவமாக நாங்கள் வரவேற்கக்கூடிய ஒரு அறிக்கை.
தமிழகத்தின் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடர்பாக மத்திய அரசு அதிகாரி அறிக்கை.
Government's policy is again for the hydrocarbon exploration and production from the conventional reservoirs.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மாலத்தி மற்றும் மரியமைக்கேல்.
கடந்த ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது தான் வெற்றி பெறுவதற்கு முன்னதாக நியூயார்க்கில் உள்ள ட்ரம்ப் டவரில் இருக்கும் தனது அலுவலகங்களின் தொலைபேசிகளை ஒபாமா நிர்வாகம் ஒட்டுக்கேட்டதாக அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ட்ரம்ப் தொடர்ந்து வெளியிட்டுள்ள பல ட்விட்டர் பதிவுகளில் எந்தவொரு சான்றையும் வழங்கவில்லை. ஆனால் தொலைபேசியில் பேசிய விடயங்களை பதிவு செய்திருப்பதை கொடிய செயல் என்று விவரித்திருக்கும் ட்ரம்ப், இந்த செயல்பாட்டை 1970 அதிபர் நிக்சன் ஈடுபட்ட வாட்டர் கேட் மோசடியோடு ஒப்பிட்டுள்ளார். அதிபர் ட்ரம்ப் எதனை குறிப்பிடுகிறார் என்று தெளிவாக தெரியவில்லை.
மலேசியாவுக்கான வடகொரிய தூதரை நாட்டை விட்டு வெளியேற்ற மலேசியா முடிவு செய்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்குள் வடகொரிய தூதர் கிம் சோல் மலேசியாவை விட்டு வெளியேற வேண்டுமென கூறப்பட்டுள்ளது. வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னின் ஒன்றுவிட்ட சகோதரர் கிம் ஜோங் நாம் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். அதற்கான புலனாய்வு குறித்த வடகொரியாவின் விமர்சனத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மலேசியா கூறியதாக வெளியுறவு அமைச்சர் அனிஃபா அமான் கூறினார். மன்னிப்பு கேட்காததால் மலேசியாவிற்கான வடகொரிய தூதரை நாட்டை விட்டு வெளியேற்ற தீர்மானித்திருப்பதாக அவரது அறிக்கை கூறுகிறது.
அமெரிக்காவின் பாதுகாப்புக்கான பட்ஜெட்டை அதிகரிக்கும் வரைவு திட்டம் குறித்து அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சில தினங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்த நிலையில், இந்த ஆண்டு சீனா இராணுவத்திற்கான செலவினங்களை 7% அதிகரிக்கப் போவதாக அறிவித்துள்ளது.
每年呢，中国政府是根据这个国防建设的需求。
பெய்ஜிங்கில் ஆண்டுதோறும் நடைபெறும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு முன்னதாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சமீப ஆண்டுகளில் சீனாவின் பொருளாதாரம் விரிவடைந்து வரும் நிலையில் அதன் ஆயுதப்படைகளை அந்நாடு வேகமாக நவீனமாக்கி வருகிறது. எனினும் நாட்டின் பாதுகாப்பு பட்ஜெட் என்பது அமெரிக்காவுடன் ஒப்பிடும்போது குறைவானதாகவே இருக்கிறது.
பயணிகளோடு வானில் பறந்து கொண்டிருந்தபோது மாயமாகிவிட்ட மலேசிய பயணியர் விமானத்தில் பயணித்தோரின் குடும்பத்தினர் தனிப்பட்ட முறையில் அந்த விமானத்தை தேடுகின்ற பணிக்காக நிதி திரட்டுவதற்கான பரப்புரையை தொடங்கியுள்ளனர். முன்பு தேடுதல் வேட்டை மேற்கொள்ளப்பட்டதில் இருந்து வடக்கில் இருக்கும் ஒரு பகுதியில் தேடுதல் பணி மேற்கொள்ள அவர்களுக்கு $15 மில்லியன் தொகை தேவைப்படுகிறது. 3 முன்னால் காணாமல் போன விமானம் குறித்த எந்தவொரு தடயத்தையும் கண்டறிய முடியாததால் அதிகாரப்பூர்வ தேடுதல் வேட்டை இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இடைநிறுத்தப்பட்டது.
லிபியாவின் 2 முக்கிய எண்ணெய் முனையங்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான போர் அங்கு தீவிரமடைந்து வருகிறது. ராஸ் லனுஃப், எல் சிடர் ஆகியவற்றை முற்றுகையிடுவதற்கு பென்காசி பாதுகாப்பு படையினர் என்று அறியப்படும் ஆயுதக்குழு ஒன்று வெள்ளிக்கிழமை தாக்குதல் ஒன்றை தொடங்கியுள்ளது. லிபிய தேசியப்படை என்று அறியப்படும் ஹலிபா ஹப்தாரின் கட்டுப்பாட்டில் இருக்கிற படைப்பிரிவுகள் வான்வழி தாக்குதல் மூலம் பதில் தாக்குதலை அதிகரித்து வருகின்றன.
மேற்கு வங்க மாநிலத்தில் குழந்தைகளை விற்பனை செய்வது மற்றும் வெளிநாட்டு தம்பதிகளுக்கு சட்டவிரோதமாக குழந்தைகளை தத்து கொடுக்கும் குழந்தை கடத்தல் கும்பலுடன் தொடர்பு இருப்பதான குற்றச்சாட்டில் குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் 20 கைது செய்யப்பட்டுள்ளனர்.
செய்தியிற்கு கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் நீண்ட இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் மற்றும் நல்லிணக்க நடவடிக்கைகள் தொடர்பாக 2015 ஐநா மனித உரிமை கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டபடி பல பொறுப்புகள் இலங்கை அரசுக்கு வழங்கப்பட்டன. ஆனால் அதில் விரும்பத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை என ஐநா மனித உரிமை ஆணையர் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அது குறித்த செய்தி தொகுப்பு. இலங்கையில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட நிலை, நீதி கிடைப்பதற்காக மேற்கொள்ளப்படும் மந்தகதியிலான நடவடிக்கை மற்றும் முந்தைய குற்றங்களுக்கான பொறுப்புக்கூறல் குறித்து ஒருங்கிணைந்த அணுகுமுறை இல்லாமை ஆகிய காரணங்களால் தடம் பொருளும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐநா மனித உரிமை ஆணைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையர் சையத் அல் ஹுசைன் வரும் 22ஆம் தேதி ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறார். அரசியல் சட்ட சீர்திருத்தம் மற்றும் பொதுவான மனித உரிமை அம்சங்களில் இலங்கை அரசாங்கம் முன்னேற்றம் கண்டுள்ளதாக அறிக்கை கூறுகிறது. ஆனால் இடைக்கால நீதி வழங்குதல் தொடர்பாக அளிக்கப்பட்ட உறுதிமொழி கவலை அளிக்கக்கூடிய வகையில் மந்தகதியில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையம் ஆய்வு செய்த காலகட்டத்தில் அரசு ஏற்படுத்திய கட்டமைப்புகள் மற்றும் நடவடிக்கைகள் உண்மையான முன்னேற்றம் ஏற்படுவதற்கு போதுமானதாக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 17 மாதங்களுக்கு முன்பு மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக தான் அளித்த அறிக்கையை சுட்டிக்காட்டியுள்ள ஆணையர் அடிப்படை மாற்றங்களை கொண்டு வர கிடைத்துள்ள வாய்ப்பை நழுவவிடக் கூடாது என்று கேட்டுக்கொண்டதையும் குறிப்பிட்டுள்ளார். முன்பு நடந்த குற்றச் செயல்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு நீதியையும் நல்லிணக்கத்தையும் ஒருங்கே கொண்டு செல்ல வேண்டிய கடமை அரசுக்கும் மக்களுக்கும் இருப்பதையும் அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதையும் ஆணையர் வலியுறுத்தியுள்ளார். நல்லிணக்க திட்டங்கள் தொடர்பாக மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய ஆலோசனை செயலாக்க குழுக்களை அமைத்தல், இலங்கையில் ஐநா மனித உரிமை ஆணைய அலுவலகம் ஏற்படுத்துதல், இராணுவம் ஆக்கிரமித்துள்ள தனியார் நிலங்களை விடுவித்தல், சர்வதேச பங்களிப்புடன் கூடிய கலப்பு நீதிமன்றம் அமைத்தல் உள்பட பல்வேறு பரிந்துரைகள் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. மனித உரிமை ஆர்வலர்கள், மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிட்டோருக்கு எதிராக தொடர்ந்து மனித உரிமைகள் மீறப்படுவது, காவல்துறையின் அத்துமீறல்கள், துன்புறுத்தல்கள் ஆகியவை தொடர்ந்து நடப்பதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. துன்புறுத்தல், பாலியல் வன்முறை மற்றும் பிற மனித உரிமை மீறல்கள் எந்த வகையிலும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும், கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்றும் இராணுவத்தின் அனைத்து பிரிவுகள், உளவுத்துறை மற்றும் காவல்துறைக்கு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று மனித உரிமை ஆணையர் சையத் அல் ஹுசைன் இலங்கை அரசை அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் ஐநா மனித உரிமை ஆணையரின் அறிக்கை தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சம்பந்தனிடம் கேட்டேன்.
அறிக்கை ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. அவர் இலங்கையால் நிறைவேற்றப்படாத விடயங்களை மிகவும் உறுதியாக தெளிவாக காட்டியிருக்கின்றார். நீதித்துறையின் விசாரணை சம்பந்தமாக, காணி விடயங்கள் சம்பந்தமாக, காணாமல் போடுவது விடயம் சம்பந்தமாக, பரிகாரம் சம்பந்தமாக, விதமான சம்பவங்கள் மீள் பொறாமை சம்பந்தமாக விதமான பல விடயங்களை பொறுத்தவரையில், அதாவது 2015ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் உள்ளடக்கப்பட்ட பல முக்கியமான விடயங்கள் நிறைவேற்றப்படவில்லை, போதிய அளவுக்கு நிறைவேற்றப்படவில்லை, அவர்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், நிறைவேற்றப்படுவதற்கான வழிமுறைகள் இலங்கையில் ஐக்கிய நாடு சபையினுடைய ஒரு அலுவலகம் அமைக்கப்பட வேண்டும், மேற்பார்வை நடைபெற வேண்டும், முழுமையான அவதானிப்பு இருக்க வேண்டும், ஐக்கிய நாடு சபை அதிகாரிகளுடைய விஜயம் இலங்கைக்கு மேற்கொள்ளப்பட வேண்டும், இந்த பல விடயங்களை அவதானிப்பது விதமான பல விடயங்களை அவர்கள் தனது அறிக்கையில் தெளிவாக கூறியிருக்கின்றார். இலங்கையால் நிறைவேற்றப்பட்ட சில விடயங்களையும் அவர் கூறியிருக்கின்றார். அதாவது தற்போதைய அரசுக்கும் முந்தைய அரசுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை, முந்தைய அரசு தமிழ் மக்களுக்கு மாறாக பகமையாக என்ன விதமாக நடந்து கொண்டதோ அந்த விதமாக தற்போதைய அரசு நடக்கவில்லை. இருந்த போதிலும் கூட மக்கள் திருப்தி அடையக்கூடிய வகையில் செய்ய வேண்டிய கர்மங்களை இன்னும் அரசு செய்யவில்லை. அதனால் அதை செய்ய வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஒட்டுமொத்தமாக அவருடைய அறிக்கையை பார்க்கின்ற பொழுது அது ஒரு மிகவும் நிதானமான, மிகவும் பக்குவமாக நாங்கள் வரவேற்கக்கூடிய ஒரு அறிக்கை.
அதே நேரத்தில் ஐநா மனித உரிமை ஆணையம் இலங்கை அரசு மீது எத்தகைய அணுகுமுறையை கடைபிடிக்கிறது என்று இலங்கையின் மூத்த பத்திரிகையாளர் தனபாலசிங்கம் அவர்களிடம் கேட்டேன்.
இதுவரை நம்ம தீர்மானத்தில் இலங்கை எடுத்திருந்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கையிலே முக்கியமாக மீண்டும் ஐக்கிய நாடுகள் விசாரணைகள், மனித உரிமை விசாரணைகள் கலப்பு முறை நீதிமன்றமே வேண்டும், அதற்கு இந்திய அரசியலத்தில் இடமில்லை என்று கூறப்படுகின்ற இந்த இளைஞர் அரசாங்கத்தின் வாதத்தை கணக்கில் எடுத்தவராக அவர், அதற்கு கலப்பு முறை நீதிமன்றம் ஒன்றை வெளிநாட்டு நீதிபதிகளை உள்ளடக்கி விசாரணைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் ஒரு சட்டத்தை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறார். அதாவது இதுகால வரையிலே அந்த கலப்பு முறை நீதிமன்ற தொடர்பில் இலங்கையில் எந்த அளவு தூரத்துக்கு தான் ஏற்பு கிளம்பியிருந்த போதிலும் அதை பற்றி எல்லாம் கவனத்தில் எடுக்காததாக அவர் அந்த நிலைப்பாட்டிலேயே இருப்பது இலங்கை நீதித்துறை போர்க்குற்றங்கள் போன்ற பாரபூர்வமான விஷயங்களை விசாரிப்பதற்கு நம்பகத்தன்மையை அருகதையை கொண்டதாக இன்னும் மாறவில்லை என்ற ஐநாவின் நிலைப்பாட்டை பிரதிபலிப்பதாகவே அவருடைய அந்த அறிக்கை அமைந்திருக்கிறது என்று என அபிப்பிராயம்.
இந்த இழுபறி நிலை தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கும் சூழ்நிலையில் வந்து முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்திய கூறியிருக்கிறதா?
இந்த காலத்தை மீண்டும் இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்குவதற்கான ஒரு தீர்மானம் மார்ச் 22ஆம் தேதி நிறைவேற்றப்படக்கூடிய சாத்தியமே பெருமளவுக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. அதிலே இலங்கை, அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து இலங்கையின் அனுசரணையுடன் கூட நிறைவேற்றப்படக்கூடிய வாழ்த்துக்கள் இருப்பதாக ராஜதந்திர வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இந்நாட்டு விசாரணை பொறுமுறை ஒன்றுக்கு கூட அது அமைக்கப்படும் பட்சத்தில் இலங்கையிலே எதிர்ப்புகள் வலுவாக கிளம்பக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. அந்த மாதிரியான ஒரு அரசியல் கலாச்சாரத்திலே இவர்கள் வளர்த்து வந்திருக்கிறார்கள். அதனால் ஐக்கிய நாடுகள் மனித பேரவையுடன் இப்பொழுது செயற்பட விரும்புவதாக தற்போதைய அரசாங்கம் காட்டிக்கொண்டாலும் கூட உள்நாட்டு நிகழ்வரம் அவர்கள் ஒத்துழைத்து இந்த போர்க்குற்றங்களுடன் பொறுப்புக்கூறல் ஒரு முன்னேற்றகரமான முயற்சிக்கு முன்னோக்கி போவதற்கான வாய்ப்புகள் கூறது
என்றார் தனபால சிங்கம். இந்நிலையில் இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மக்கள் குறைதீர்ப்பு அலுவலகத்தை திறந்து வைக்க இன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டார். அப்போது மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதுகுறித்து மாணிக்க வாசகம் வழங்கும் செய்திக்குறிப்பு.
யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதியை சந்திப்பதற்காக வீதியில் காத்திருந்த காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் நடத்திய வீதி மறிப்பு போராட்டத்தினால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. குழப்பகரமான நிலைமையும் அங்கு ஏற்பட்டிருந்தது. ஜனாதிபதி குழுவினர் மாற்று வழியின் ஊடாக ஆளுநர் அலுவலகத்துக்கு சென்றடைந்தனர். அவரை சந்திக்க முடியாமல் போன ஏமாற்றத்தை அடுத்தே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது. மக்கள் குறைகள் அலுவலகத்தை வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் திறந்து வைப்பதற்காகவே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கான இந்த விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா அவர்கள் மக்கள் பெரும் ஏமாற்றத்திற்கு உள்ளாகியிருப்பதாக குறிப்பிட்டார். தமிழ் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.
காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய தாய்மார், அவருடைய குடும்பத்து உறவுகள், அப்படி பலர் இப்பொழுதும் உண்ணாவிரதத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேல்குடியேற்ற அமைச்சகங்களுடன் ஒத்துழைக்கவில்லை என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். சென்ற திங்களில் மாதத்தில் உங்களிடத்திலே நாங்கள் அதை முறையிட்டிருக்கின்றோம், பிரதமரிடத்திலே முறையிட்டிருக்கின்றோம்
என்றார் மாவை சேனாதிராஜா அவர்கள். இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் எடுத்ததற்கெல்லாம் போராட்டம் நடத்துவதில் பயனில்லை, ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலமும் பேச்சுவார்த்தைகளின் ஊடாகவுமே பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முடியும் என கூறினார்.
என்னுடைய இந்த 2 வருட காலத்திலே தான் இவை எல்லாவற்றையுமே செய்கின்றார். முன்பு செய்திருந்தால் என்ன நடக்கும், இதை யார் செய்கின்றார்கள் என்று வெள்ளை வேன் உங்களை துரத்தி கொண்டு வரும். இப்பொழுது யாரும் பயம் இல்லாமல் பாதைக்கு வந்து அரசாங்கத்துக்கு எதிராக அவர் சத்தம் போடுகின்றார்கள். எனவே நாங்கள் சத்தம் போடாமல் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ளலாமே என்று நான் அவர்களுக்கு சொல்வதுண்டு. இந்த பட்டதாரிகள் அத்தனை பேருக்கும் எனக்கு வேலை வழங்க முடியாவிட்டாலும் இன்றே எனக்கு 4-5-6 பேருக்கு வேலை வழங்க கூடியதாக இருந்திருக்கும். எனவே அந்த அன்பான அந்த இளைஞர் யுவதிகளை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய பிரச்சனை இருந்தால் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அதை தீர்த்து வைப்போம்
என்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள். ஆயினும் அவர் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் கருத்து எதனையும் வெளியிடவில்லை.
மாணிக்க வாசகம் வழங்கிய அந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
செய்தியரங்கில் அடுத்து ஓர் இந்திய குறிப்பு. தமிழகத்தின் புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக 17வது நாளாக போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அந்த திட்டம் குறித்து ONGC நிறுவன இயக்குனர் இன்று விளக்கம் அளித்துள்ளார். அது குறித்து மரியம் மைக்கேல் வழங்கும் குறிப்பு.
தமிழகத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து ONGC எனப்படும் இந்திய அரசின் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கமிஷனின் இயக்குனர் திவேதி விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த திட்டத்தினால் தமிழகத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திருவனந்தபுரத்தில் இன்று செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத பொருட்கள் பயன்படுத்தப்படும் என்றும் எண்ணெய் கழிவுகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். மக்களின் நலனுக்கு எதிராக நிலத்தடி நீரை பாதிக்கும் எந்த செயலிலும் ONGC எப்போதும் ஈடுபடாது என்று கூறிய அவர், நெடுவாசல் உட்பட நாட்டின் பிற இடங்களிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் பாதுகாப்புடன் செயல்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். 20 ஆண்டுகளாக இதுபோன்ற பல திட்டங்களை நிறுவனம் வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதால் சுற்றுச்சூழலுக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என்று கூறிய அவர், உலகம் முழுவதும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் பாதுகாப்பாக செயல்படுத்தப்படுவதாக கூறினார்.
கவர்மெண்ட்ஸ் பாலிசி இஸ் அகெய்ன் ஃபார் த ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் த கன்வென்ஷனல் ரிசர்வாயர்ஸ் ஓன்லி.
நெடுவாசலை பொறுத்தவரை ONGC எந்த செயலிலும் ஈடுபடவில்லை. அங்கு ஹைட்ரோ கார்பன் ஆராய்ச்சி மற்றும் உற்பத்திக்கு தான் அரசு கொள்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மரபு சார்ந்த முறையில்தான் செயல்படுத்தப்படும். இப்போதைக்கு ஷேல் வாயு எடுக்கும் திட்டம் எதுவும் இல்லை. சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று திவேதி கூறியுள்ளார்.
மைக்கேல் வழங்கிய செய்தியுடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. நேயர்களே, நீண்ட செய்தி அரங்கம் காரணமாக இன்று நேய நேரம் நிகழ்ச்சியை ஒளிபரப்ப இயலவில்லை. அந்நிகழ்ச்சி நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.